Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்பதில் சந்தோஷப்படுகிறோம்.
We have been looking at Jesus as our example or forerunner.
நம்முடைய முன்னோடியாக அல்லது நமக்கு மாதிரியாக இயேசு எப்படி இருக்கிறார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம்.
He came on earth to show us how God wants man to live.
மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை விளங்கி காட்டும்படியாக இயேசு வந்தார்.
First of all, as a humble servant of others all his life.
முதலாவதாக எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான அடிமையாக பணிவிடைக்காரனுடைய ஆவியோடு கூட இயேசு வந்தார்.
That is how Jesus lived and that's how he wants us to live.
இப்படி தான் இயேசு வாழ்ந்தார், நாமும் அதுபோல வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்.
Not to be a doormat on which other people keep treading over.
எல்லாருமே மிதிக்கக்கூடிய காலடியை போல அல்ல.
No, Jesus was not that.
கால்மிதியை போல இயேசு அப்படி இருக்க.
He had a humble attitude of serving other people who are in need.
ஆனால் தேவையிலே உள்ளவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியதான தாழ்மையுள்ள ஒரு ஆவியில் இருந்தார்.
Especially the poor.
குறிப்பாக ஏழை மக்களுக்கு.
And then in his relationship with God, he kept his spirit pure by always resisting temptation.
எப்பொழுதுமே சோதனையை எதிர்த்து தனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவிலே தன்னுடைய ஆவியை தூய்மையாய் காத்துக்கொண்டார்.
And like we saw in our last session, even those subtle temptations of Satan, he could see through them.
சாத்தானுடைய தந்திரமான சோதனை வந்தாலும் கூட அதனூடாக இது சாத்தானுடைய சோதனை என்று கண்டுகொண்டார்.
There are obvious temptations and there are subtle temptations.
சில சோதனைகள் வெளிப்படையாக வருகிறது, சில சோதனைகள் தந்திரமாக வருகிறது.
And Satan is a master schemer.
சாத்தான் மிகவும் தந்திரமானவன்.
He tempted Jesus in very subtle ways.
மிகவும் தந்திரமான வழியிலே இயேசுவை சோதித்தார்.
But because Jesus depended on the Holy Spirit, he had light on those things and did not yield.
பரிசுத்த ஆவியானவர் இயேசு சார்ந்திருந்தபடியாலே உடனே அடையாளம் கண்டுகொண்டு அதற்கு அவர் இசைந்து கொடுக்கவில்லை.
Same Holy Spirit has been given to us.
அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
And we can also overcome just like Jesus overcame.
இயேசு ஜெயித்தது போலவே நாமும் சோதனைகளை ஜெயிக்க முடியும்.
The New Testament standard,
புதிய ஏற்பாட்டினுடைய தரம்,
described in 2 Corinthians chapter 2.
2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
In 2 Corinthians 2 it says,
2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் பார்க்கிறோம்.
And verse 14.
14 ஆம் வசனம்.
Thanks be to God who always leads us in his triumph in Christ.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
Always in triumph in Christ is the New Testament standard.
புதிய உடன்படிக்கையுடைய தரம் என்னவென்றால் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி.
Not most of the time.
அநேக சமயங்களிலே அல்ல.
Certainly not some of the time only.
சில நேரங்களிலே என்று கூட கிடையாது.
All the time.
எல்லா நேரங்களிலேயும்.
Every temptation he wants you to overcome.
எல்லா சோதனையிலும் அவர் நீங்கள் ஜெயிக்க வேண்டும்
என்று விரும்புகிறார். Every situation he wants you to humble yourself.
எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் தாழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார்.
Every temptation he wants you to get grace from him.
எல்லா சோதனை வேளைகளிலும் அவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள
விரும்புகிறார். And you get the grace if you humble yourself.
அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும்.
It's very simple formula.
மிகவும் எளியதான ஒரு சூத்திரம்.
God gives grace to the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
And when they get grace they overcome sin.
கிருபைகளை பெறும் பொழுது அவர்கள் பாவத்தை மேற்கொள்கிறார்கள்.
If they fall in sin, go backwards.
நீங்கள் இந்த சூத்திரத்துக்கு பின்னாக போங்கள்.
You fall in sin,
பாவத்தில் விழுந்தால்,
because you didn't get grace.
நீ கிருபை கிடைக்கவில்லை உனக்கு.
You didn't get grace.
கிருபை ஏன் கிடைக்கவில்லை?
Because you were proud.
நீ பெருமையா இருந்து விட்டாய்.
Very simple.
மிகவும் எளிமையான.
1 Peter 5:5.
1 Peter 5:5
and Romans 6:14.
Romans 6:14.
We can overcome.
நாம் ஜெயிக்க முடியும்.
Not by our own strength.
நம்முடைய சொந்த பலனினாலே அல்ல.
Like God, like I hold up this Bible, God's grace can keep me from falling.
பிடிக்கிறது போல தேவனுடைய கிருபை நான் கீழே விழுவதிலிருந்து என்னை தாங்கக்கூடும்.
Now there's another aspect of Jesus' life which we can look at.
நாம் இயேசுவின் இன்னொரு வாழ்க்கை பகுதியை நாம் பார்க்க முடியும்.
God is love.
தேவன் அன்பாகவே
இருக்கிறார். So when Jesus manifested the nature of God on earth, it is manifested it in love.
ஆகவே தேவனை இந்த பூமிக்கு இயேசு வெளிப்படுத்தின பொழுது அன்பின் மூலமாக வெளிப்படுத்தினார்.
To all human beings, irrespective of how they treated him.
அவர் தம்மை எப்படி நடத்தினார் என்பதை பொறுத்து அல்லாமல் எல்லாரையும் ஒரே விதமாக நேசித்தார்.
There is a difference between human love and divine love.
மனுஷிக அன்பிற்கும் தெய்வீக அன்பிற்கும் வித்தியாசம் உண்டு.
Human love requires a response.
மனுஷிக அன்பு ஏதாவது ஒரு மாறுத்திரம் செய்தால்தான் அது இருக்கும்.
If I show love to you,
நான் உங்களுக்கு அன்பு காண்பித்தால்,
and you respond in love to me,
நீங்கள் அதே அன்பிலே எனக்கு மாறுத்தரம் செய்தால்,
I show more love to you,
நான் அதிக அன்பை காண்பிக்கிறேன்.
It's like my hitting a tennis ball into your court,
நான் என்னுடைய டென்னிஸ் பந்தை உங்களுடைய கோர்ட்ல அடிக்கிறேன்,
and you hit it back,
நீங்கள் மீண்டும் திருப்பி அடிக்கிறீங்க,
and I hit it back again,
மீண்டும் நான் திருப்பி அடிக்கிறேன்.
But if I hit my tennis ball into your court and you pocket it,
நான் ஒரு டென்னிஸ் பாலை உங்களுடைய கோர்ட்டுக்கு அடிக்கிறேன், நீங்கள் அதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கொண்டீர்கள்.
With human love, I won't hit another tennis ball to your court.
மனுஷிக அன்பினாலே இன்னொரு டென்னிஸ் பாலை தூக்கி போட மாட்டேன்.
But if I am a good man, maybe I'll hit one more.
நான் நல்ல மனிதனாக இருந்தால் இன்னொரு பாலை வேண்டுமானால் எடுத்து வீசுவேன்.
But if you pocket that also,
அதையும் பாக்கெட்டுக்குள்ளே போட்டு போட்டு
I'll give up.
நான் விட்டு விடுவேன்.
But God's love,
அவர் தேவனுடைய அன்பு,
he just keeps on hitting the ball into your court.
அது தொடர்ந்து பந்தை உங்களுடைய கோர்ட்டில் வீசிக்கொண்டே இருக்கிறது.
And he keeps on sending it again.
மீண்டும் மீண்டும் பந்தை அனுப்பிக்கொண்டே
இருக்கிறார். You don't return it.
நீங்கள் அந்த பந்தை திருப்பி அடிக்காவிட்டால்.
This is the mark of divine love.
இதுதான் தெய்வீக அன்பின்
அடையாளம். It does not require a response.
அதற்கு மறுஉத்தரம் தேவையில்லை.
It loves wanting nothing in return.
அது நேசித்துக் கொண்டே இருக்கிறது, ஆனால் திரும்பவுமாய் நாம் அதற்கு பதில் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை.
That's why Jesus said,
if
you love only those who love you,
உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசிப்பீர்கள் ஆனால்,
and you are no better than all the other people in the world.
உலகத்தில் உள்ள மற்றவர்களைக் காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள் அல்ல.
But be like your heavenly father.
அவர் உங்கள் பரலோக பிதாவைப் போல
who loves people who don't love him.
அவரை திரும்பவும் நேசிக்காத மக்களையும் அவர் நேசித்துக்
கொள்ளவில்லை. When he hits a tennis ball, they don't return it.
ஒரு டென்னிஸ் பந்தை வீசினால் அவர்கள் திரும்பி அதை போடுவதில்லை.
He still hits another one there.
இன்னும் ஒரு பந்தை வீசுகிறார்.
He keeps on showing love.
அவர் தொடர்ந்து அன்பை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்.
Even though no love is shown in return.
அதற்கு பதிலாக அவரிடத்தில் அன்பு செலுத்தப்படாவிட்டாலும் சரி.
As a husband,
ஒரு புருஷனாக இருக்கிற
How are you supposed to love your wife?
புருஷனாக இருக்கிற நீங்கள் உங்கள் மனைவி எப்படி நேசிக்க வேண்டும்?
Christ loved the church.
கிறிஸ்து சபையை
That means you got to keep on showing love even if no love is shown in return.
அதற்கு பதிலாக உங்களுக்கு அன்பு காண்பிக்கப்படாவிட்டாலும் நீங்கள் தொடர்ந்து அன்பு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்.
It's extremely difficult to be a Christ-like husband.
கிறிஸ்துவை போல ஒரு புருஷன் இருப்பது மிகவும் கஷ்டமான காரியம்.
It's much easier to be a wife.
மனைவியா இருப்பது ரொம்ப எளிது.
Because the wife has only got to submit to the husband like the church is to Christ.
சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதோ அதுபோல மனைவி கணவனுக்கு அடங்கி இருக்கத்தான் வேண்டும்.
That's very easy.
அது மிகவும் எளிது.
But to love a person like Christ loved the church.
ஆனால் கிறிஸ்து சபையை நேசித்தது போல நேசிப்பது என்பது
That is so difficult.
அது மிகவும் கஷ்டமான
காரியம். Impossible without the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாவிட்டால் அது முடியாத காரியம்.
Christ's love is something that does not require a response.
ஏனால் கிறிஸ்துவின் அன்புக்கு பதில் தேவையில்லை.
Keeps on loving 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 loving.
அது அன்பு கொண்டே இருக்கிறது.
That is the love that Jesus manifested when he was on earth.
இயேசு இந்த பூமியிலே வந்தபொழுது இந்த அன்பை தான் வெளிப்படுத்தினார்.
He looked at everybody with love.
எல்லாரையும் அன்பினாலே பார்த்தார்.
When he saw somebody with sin,
பாவத்திலே இருக்கக்கூடியவனை பார்க்கும்போது
somebody who called him a bad name or called him a devil or called him demon possessed.
அல்லது பிசாசு பிடித்தவன் பிசாசுவின் அதிபதி பிசாசு என்று அவரை அழைத்த பொழுது
how is it he never got angry with them?
எப்படி அவருக்கு கோபம் வரவில்லை?
Because he did not see them in the way human beings see them.
ஏனென்றால் மனுஷர்கள் பார்க்கிற விதமாய் அவர்கள் அவர்களை பார்க்கவில்லை.
He saw them as slaves of Satan.
பாவத்து பிசாசுக்கு அடிமைகளாய் அவரை
பார்த்தார். Trapped by a sickness called sin.
பாவம் என்கிறதான வியாதியால் பிடிக்கப்பட்டவர்களாய் அவர்களை பார்த்தார்.
Why did they call him the devil?
ஏன் இயேசுவை பிசாசு என்று அழைத்தார்?
Why did they call him Beelzebub?
ஏன் பெயெல்செபூல் என்று அழைத்தார்கள்?
Why did they hate him without a reason?
ஏன் காரணமில்லாமல் பகைத்தார்கள்?
Because they were sick with the sickness of sin.
பாவம் என்கிற வியாதியால் வியாதிப்பட்டிருந்தார்கள்.
He wouldn't be angry with them.
ஆகவே அவர் கோபப்படவில்லை.
Why do you get angry with people who sin against you?
உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் மேல் ஏன் உங்களுக்கு கோபம் வருகிறது?
You are not seeing them the way Jesus saw them.
இயேசு அவர்களை பார்க்கிற விதமாக நீங்கள் பார்க்கிறதில்லை.
That's why you can't love them.
ஆகவே தான் உங்களால் நேசிக்க முடியவில்லை.
Let me give you an example.
ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
Suppose you go to a hospital ward.
ஒரு ஆஸ்பத்திரியில் உள்ள வார்டுக்கு போகிறீர்கள்.
And you see a man lying there with cancer.
அங்கே ஒரு மனிதன் புற்றுநோயினாலே
பாதிக்கப்பட்டு
கொண்டிருக்கிறான். கொடிய புற்றுநோய்.
Are you angry with him?
அவனை பார்த்து கோபப்படுவீர்களா?
No.
இல்லை.
How is it you are not angry with him even though he's got cancer?
அவருக்கு புற்றுநோய் வந்திருந்தாலும் கூட ஏன் நீங்கள் அவர் மீது கோபப்படுவதில்லை?
In fact, you feel sorry for him.
அதற்கு பதிலாக நீங்கள் அவனை பார்த்து வருத்தப்படுவீர்கள்.
If he wants to pick up something from the ground, you'll go and help him to pick it up and give it to him even though you don't know him.
கீழே இருக்கிற ஒன்றை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தால் நீங்கள் அவனை தெரியாமல் இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்து உதவி செய்கிறீர்கள்.
Because this poor man is sick.
பாவம் இவன் வியாதிப்பட்டவன்
என்று. Now when you look at people who are sinning in the same way,
பாவம் செய்கிறவர்களை இதே விதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களா?
This man who calls you a devil,
பிசாசு என்று உங்களை அழைக்கிற,
who harms you,
உங்களுக்கு தீமை செய்கிற,
he's got a cancer,
அவனுக்கு புற்று வியாதி இருக்கிறது.
The poor man is going to hell,
அவன் நரகத்துக்கு போகிறான்.
He's got a cancer,
அவனுக்கு ஒரு புற்றுநோய் இருக்கிறது.
Don't get angry with him,
அவனை பார்த்து கோபப்படவும்.
Look at him as a man who's got a serious sickness,
ஒரு கொடிய வியாதி பிடித்தவனை போல நீங்கள் அவனை,
who's about to die,
அவன் மரிக்கும் தருவாயில்
இருக்கிறான். Be kind to him,
அவன் மீது அன்பாக
இரு. Be good to him,
அவனிடத்தில் நல்லவனாய் இருங்கள்.
Maybe you can deliver him from that sickness.
அப்படி இருக்கும்போது ஒருவேளை அந்த வியாதியிலிருந்து விடுதலை
ஆக முடியும். Jesus looked at people.
இப்படி தான் இயேசு ஜனங்களை
பார்த்தார். He looked at people as people who were sick with sin.
பாவத்தினாலே வியாதிப்பட்டவர்களை போல தான்
பார்த்தார். Therefore he could have compassion on them.
ஆகவே அவர் மீது மனதிற்கும் உள்ளவராய்
இருந்தார். He didn't take the insults personally.
அவர் அந்த நிந்தையை தனிப்பட்ட விதத்தில் வந்தது போல எடுத்துக்கொள்ளவில்லை.
He could say, Father, forgive them. They don't know what they are doing.
இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ஆகவே மன்னியும் என்று தேவனே.
They did not know the seriousness of what they were doing.
அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனுடைய சீரியஸ்னஸை உணராமல் இருந்தார்கள்.
See, when you are a child of God,
நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய்.
And when somebody hurts you in some way,
ஏதாவது ஒரு விதத்தில் யாராவது உனக்கு
தீமை செய்தால், or actions,
வார்த்தையினாலேயோ செய்கையினாலேயோ,
they don't realize that they are putting their finger in God's eye.
தேவனுடைய கண்களிலே தங்களை கரத்தை வைக்கிறார் என்பதை அவர்கள் அறியாமல்
இருக்கிறார்கள்.
தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சகரே 2 பவுல் வாசிக்கிறோம்.
I am the apple of God's eye.
ஆகவே நான் தான் தேவனுடைய கண்மணி.
And when somebody hurts me,
என்னை யாராவது தீமை செய்தால்,
it's like somebody who has poked his finger into your eye.
உன்னுடைய கண்ணுக்குள்ளாக வைக்கிறது போல.
And God takes that very seriously.
தேவன் அதை சீரியஸா எடுத்துக்கொள்கிறார்.
But that's because he is sick.
அது ஏனென்றால் வியாதிப்பட்டவன்.
I don't have to hate him.
நான் அவனை பகைக்க
தேவையில்லை. God will deal with him.
தேவன் அவனோடு கூட இடைபடுவார்.
I have to be compassionate to try and save him from the hell he is heading for because he is treating God's children like that.
அவன் இப்போது போய் கொண்டிருக்கிற அந்த நரகத்திலிருந்து அவனை விடுவித்து அவனை தப்புவிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் அந்தளவாய் தேவ பிள்ளைகளை நடத்துகிறான்.
You know hell is such a terrible place that you will not want even your worst enemy to go there.
நீங்கள் உங்களுடைய மோசமான சத்துரு கூட போகக்கூடாது என்று விரும்பக்கூடிய அளவுக்கு கொடூரமான ஒரு இடம் தான் நரகம்.
Your worst enemy, you may want him to suffer some punishment on earth because he's done so much harm to you.
உங்களுடைய மிகவும் மோசமான துரோகி இந்த பூமியிலே ஏதோ தண்டனை கிடைத்து விட்டு போய்விடட்டும் என்று கூட எண்ணுவீர்கள்.
But you will not want him tortured for all eternity.
நித்திய நித்தியமாக அவன் நரகத்தில் வேதனைப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்ப
மாட்டீர்கள். Hell is like that.
ஆனால் நரகம் அப்படித்தான் இருக்கிறது.
And Jesus' love was such that he saw the reality of all these people going to hell.
ஆனால் இந்த நரகத்துக்கு போகக்கூடிய மக்களுடைய உண்மையான காரியத்தை இயேசு பார்த்தார்.
And their small little mistakes were not important.
அந்த சிறு சிறு தவறுகள் எல்லாம் அவ்வளவு முக்கியமல்ல.
He was very angry with the religious people of his time who were not showing people their true spiritual condition.
உண்மையான ஆவிக்குரிய நிலைமையை கூறாத மதம் சார்ந்த தலைவர்களை பார்த்து அவர் கோபப்பட்டார்.
And who were painting a false picture of God before the people.
ஜனங்களுக்கு முன்பதாக தேவனை தவறாய் சித்தரிக்க கூடியவர்களை பார்த்து கோபப்பட்டார்.
So many times in the scriptures you read.
அநேக சமயத்திலே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்.
Jesus looked at the people and he had compassion.
இயேசு ஜனங்களை பார்த்து மனதுருகினார்.
And they were hungry, he had compassion for them.
பசியாயிருக்கும் பொழுது ஜனங்களை பார்த்து
மனதுருகினார். Teaching, he had compassion for them.
ஜனங்களுக்கு போதுமான போதனை இல்லாத பொழுது அவர்களை பார்த்து மனதுருகினார்.
Many sick people, he had compassion on them.
அநேக வியாதியஸ்தர்களை பார்க்கும் பொழுது மனதுருகினார்.
And when Jesus healed a sick person,
ஒரு வியாதியஸ்தரை இயேசு
சுகப்படுத்தினார். Most of the time,
அநேக சமயங்களிலே
he would say don't tell anybody.
யார்ட்டையும் சொல்லாதே என்று சொல்வார்.
See how different this is from so many people who are in a healing ministry today.
இன்றைக்கு குணமளிக்கும் கூட்டம் ஊழியங்களை நடத்துகிறவர்களை காட்டிலும் இயேசு எவ்வளவு வித்தியாசமானவராக இருந்தார்.
Jesus healed a sick person.
இயேசு ஒரு வியாதியஸ்தரை குணமாக்கும் பொழுது
he did it for that person's sake.
அந்த நபருக்காகத்தான் அந்த குணமாக்குதலை செய்தார்.
That person, Satan has bound him with this sickness for 13 years.
ஐயோ 13 வருஷமாக சாத்தான் இவனை வியாதியிலே கட்டி இருக்கிறான்.
I've got to set him free now.
நான் இப்போது இவனை விடுதலையாக்க வேண்டும்.
And when he's freed from that sickness,
அவன் அந்த வியாதியிலிருந்து விடுதலையாகும் பொழுது
Jesus is so happy.
இயேசுக்கு சந்தோஷமாக இருந்தது.
You don't have to tell anybody.
யார்ட்டையும் நீ சொல்ல வேண்டாம்.
But today a lot of healing ministries,
அல்ல இன்றைக்கு நிறைய குணமளிக்கும் கூட்டங்களிலே
hardly anybody is healed in this spectacular way.
இப்படிப்பட்ட ஆச்சரியமான விதத்திலே சுகம் பெறுகிறவர்கள் மிகவும் குறைவுதான்.
You see about 1% of that in today's healings.
அந்த குணமளித்தலுடைய காரியத்திலே 1% தான் இந்த குணமளிக்கும் கூட்டங்களிலே பார்க்கிறீர்கள்.
Usually some invisible thing inside which you cannot see.
பொதுவாக பார்க்க முடியாத உள்ளாக சுகமடைந்ததை போல சொல்கிறார்கள்.
But even when such a person is healed with that small way,
இப்படி சிறு விதத்திலே ஒரு நபருக்கு சுகம் கிடைத்தாலும் கூட,
the healer wants to pull him up in front of the platform and may give his testimony immediately.
அந்த சுகமளிக்கும் வரம் பெற்றவர் உடனே அவரை மேடைக்கு கூப்பிட்டு பெரிய சாட்சி சொல்ல வேண்டும்
என்று purpose.
அவருடைய நோக்கம் என்ன?
Purpose is so that everybody knows I am a great healer.
நான் ஒரு பெரிய சுகமாக்குகிறவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும்.
God has given me the power.
தேவன் எனக்கு அந்த வல்லமையை
கொடுத்திருக்கிறார்.
வியாதியஸ்தரை குணமாக்க.
That's not why Jesus did it.
இயேசு அப்படி செய்யவில்லை.
Jesus acts of healing were always out of compassion.
இயேசு நோயாளிகளை குணமாக்குறதெல்லாம் மனவிருக்கத்தின் நிமித்தமாய்.
It was not a demonstration.
அது எல்லாருக்கும் விவரித்து
காண்பிக்கக்கூடிய
பாருங்கள். பணத்தை
வாங்கவில்லை. So scarce for many poor people.
அநேக ஏழை மக்களுக்கு பணம் கிடைக்காத ஒரு பொருளா இருக்கு.
It's a very big thing for poor people.
ஏழை மக்களுக்கு பணம் என்றாலே பெரிய காரியம்.
A lot of rich people may not care much for money.
பணக்காரர்கள் பணத்துக்காக அவ்வளவு கரிசனை பட மாட்டார்கள்.
Children of rich people throw money around.
பணக்காரர் விட்டு பிள்ளைகள் பணத்தை வீசி எறிவார்கள்.
Most of God's people are poor people.
ஆனால் தேவ பிள்ளைகளிலே அநேகர் ஏழையாய்த்தான்
இருக்கிறார். Very few among God's people who are very rich.
மிகுந்த பணக்காரர்களா இருக்கிற தேவ
பிள்ளைகள் are very poor.
அநேக தேவ பிள்ளைகள் மிகவும் ஏழைகளா இருக்கிறார்.
They don't have much money.
அவங்களுக்கு அவ்வளவு பணம் இல்லை.
And Jesus never took money from these poor people.
இப்படிப்பட்ட ஏழை மக்களிடத்திலிருந்து இயேசு ஒரு காலம் பணத்தை வாங்கவில்லை.
He never passed a bag around when he was healing the sick.
அவர் குணமாக்கும் ஊழியத்தை நடத்தும் பொழுது அவர் காணிக்கை பையை சுற்றி
when he was preaching.
அல்லது பிரசங்கிக்கும் பொழுது காணிக்கை வசூல் செய்யவில்லை.
Preaching was free, his healing was free.
அவருடைய பிரசங்கமும் இலவசம், அவருடைய சுகமும் இலவசம்.
Because he loved people.
ஏனென்றால் அவர் ஜனங்களை நேசித்தார்.
When you love people, you don't want to take money from them. You want to help them.
ஜனங்களை நேசிக்கும் பொழுது நீங்கள் அவருடைய பணத்தை அபகரிக்க விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய
You don't want them to support you to improve your lifestyle.
உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கென்று அவர்கள் உங்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்கள்.
Many preachers and Christian leaders are doing today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக பிரசங்கர்களும் ஆவிக்குரிய தலைவர்களும்
more and more money from people.
ஏன் ஜனங்களிடத்தில் இருந்தும் பணம் வேண்டும்?
already got so much.
ஏற்கனவே அனைவருக்கும் எவ்வளவு பணம் கிடைத்து விட்டது.
They still want to get more.
ஆனாலும் பணம் வாங்கிக் கொண்டிருக்க வேண்டும்.
They want to become millionaires.
லட்சாதிபதியாக வேண்டும்.
Why? To improve their own standard of living.
தங்களுடைய வாழ்க்கை தரத்தை இன்னும் உயர்த்திக் கொள்ள
வேண்டும். To get a better house, better car, etc.
இன்னும் நல்ல கார் வாங்க வேண்டும், நல்ல வீடு வாங்க வேண்டும்.
Such people don't have any love for the poor people.
அப்படிப்பட்ட மக்களுக்கு ஏழை மக்கள் மீது அன்பே கிடையாது என்பதை
நாம் பார்க்கிறோம். They don't care whether that poor widow is struggling.
அந்த ஏழை விதவை போராடிக் கொண்டிருக்கிறாள் என்பதை பார்ப்பதற்கு இவர்களுக்கு
அக்கறை.
அந்த குடும்பத்தை போஷிப்பதற்கு.
And they fool these people with these false promises that if you give to me, God will bless you and prosper you.
எனக்கு கொடுத்தால் தேவன் உங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள்.
I wonder why all these people who preach prosperity don't come and preach in the poor villages in India.
இந்த செழிப்பை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கர்கள் எல்லாம் ஏன் இந்திய தேசத்திலே உள்ள ஏழை கிராமங்களிலே வந்து பிரசங்கிப்பதில்லை என்று என்னால் யூகிக்க முடிகிறது.
That's where I go.
நான் அங்கேதான் போகிறேன்.
Most of the time.
அநேக சமயங்களில்.
Why do these people preach only in the cities?
ஏன் இவர்கள் பெரிய பெரிய பட்டணங்களில் பிரசங்கிக்கிறார்கள்?
Or in countries where there are a lot of rich people.
அல்லது ஐஸ்வர்யவான் நிறைந்த நாடுகளிலே மட்டும் ஏன் பிரசங்கிக்கிறார்கள்?
That itself proves to me this gospel is a false gospel they are preaching.
அது ஒன்றே போதும் அவர்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் பொய்யான
சுவிசேஷம். Because they don't love people.
ஏனென்றால் அவர்கள் ஜனங்களை நேசிப்பதில்லை.
When you love people, you are thinking of helping them financially, not trying to get money out of them.
நீங்கள் ஜனங்களை நேசிக்கும் பொழுது எப்படி அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று தான் பார்ப்பீர்களே ஒழிய அவர்களை பணத்தை எப்படி வாங்கலாம் என்று
பார்க்க மாட்டீர்கள்.
You
always serve the people.
எப்பொழுதுமே ஜனங்களுக்கு பணிவிடை
செய்தார். The apostles served the people.
அப்போஸ்தலர்கள் ஜனங்களுக்கு பணிவிடை செய்தார்.
Does the Bible say God so loved the world that he came to earth to take things for himself?
தேவன் இவ்வளவு தூரம் நம்மை நேசித்தபடியால் இயேசு வந்து உலகத்திலிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு போக வந்தார் என்று வேதம் சொல்கிறதா?
The Bible says God so loved the world that he gave.
தேவன் கொடுத்தார் இவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்து.
So when we love, we're not trying to take things from people.
ஆகவே நாம் ஜனங்களை நேசிக்கும் பொழுது அவர்களிடத்திலிருந்து ஒன்றை எடுத்து
கொடுக்க மாட்டோம்.
நாம் அவர்களுக்கு கொடுக்க
விரும்புகிறோம். We give.
Paul kodutha.
He, you know what Paul said to the Corinthians?
Paul korungirukku enna sonnar theriyuma?
He said, I'm your father.
Naan ungale thappan.
And fathers have to lay up for their children. 2 Corinthians 12.
2 Corinthians 12 adhiyathile thagappanmar dhaan pilligalukku sotthu
seyyuvaanga. Jesus, I'm not taking anything from you.
Aan ungalukku naan ondru
kodukkuren. I have to serve you.
Naan ungalukku enna
seyyuvaen?
Naan ungalukku kodukka vendum.
I'm your father.
Naan ungal thagappan.
How many Christian preachers have that type of love for their flock?
Endrekku evvalavu kristuva prasangiyargal thangudaiya mandiyin meedhu ippadi patta anbu vittirukkarargal?
Many people ask, what is the mark of being filled with the Holy Spirit?
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்ததனுடைய அடையாளம் என்ன
என்று அவர்கள் கேட்பார். Some Christians who always go to Acts 2:4.
சில கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே அப்போஸ்தலர் 2:4 க்கு தான் போவார்கள்.
And that's their favorite verse.
அது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான
வசனம். When they were filled with the Spirit, they began to speak in tongues.
அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பொழுது அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார்கள்.
Speaking in tongues is a very good gift.
அந்நிய பாஷையில் பேசுவது மிகவும் நல்ல ஒரு வரம் தான்.
I thank God.
நான் தேவனுக்கு நன்றி
சொல்கிறேன். I've spoken in tongues for over nearly 30 years.
கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நான் அந்நிய பாஷையில் பேசி வருகிறேன்.
And it's a very good gift.
அது மிகவும் நல்ல ஒரு வரம்.
Paul said, I thank God I speak in tongues. I say the same thing.
நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன், ஆகவே தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். நானும் அதே சொல்கிறேன்.
Paul said in public I would rather speak 5 words in a known language.
ஆனால் பொதுவான இடத்திலே தெரிந்த 5 வார்த்தைகளை தான் பாஷையிலே பேசுகிறேன். அந்நிய பாஷையில் பேச
மாட்டேன். In private.
அவர் அந்நிய பாஷையில் பேசுகிறதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில தான்.
But instead of concentrating on this verse as the mark of being filled with the Spirit,
பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததனுடைய அடையாளம் இந்த வசனம் தான் என்று சொல்லுவதை
விட, Acts of the Apostles is not a good book for getting doctrine.
உபதேசத்தை பெறுவதற்கு அப்போஸ்தல நடவடிக்கை நல்ல ஒரு புத்தகம்
அல்ல. This is a history book.
ஏனால் இது வந்து சரித்திர புத்தகம்.
And people pick and choose what they like.
ஆகவே இதிலே எது விருப்பமோ அதை மட்டும் ஜனங்கள் தேடி பொறுக்கிக் கொள்கிறார்கள்.
Because later on it says after they were filled with the Holy Spirit.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது
they were filled with the Holy Spirit in Acts 4 also.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4 அதிகாரத்திலேயும் அபிஷேகத்தால் நிறைந்தார்கள்.
Then you know what they did?
அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா?
Let me show you that.
நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Acts 2:4 when they were filled with the Spirit they spoke in tongues.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:4 அபிஷேகம் பெற்ற போது அவர்கள் அந்நிய பாஷையில்
பேசினார்கள். Acts 4:31
அப்போஸ்தலர் 4:31
they were again filled with the Holy Spirit.
அவர்கள் மீண்டுமாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்.
Then what did they do?
அங்கே என்ன சொன்னார்கள்?
They began to sell all their property and share all their property verse 32 with each other.
அவர்கள் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று எல்லாரும் ஒன்றாக அதை பகிர்ந்து கொண்டார்கள்.
And people who were owners of lands and houses verse 34 would sell them and bring the proceeds of the sales to distribute to others.
நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்ட கிரயத்தை அப்போஸ்தலர்களே கொண்டு வந்து கொடுத்தார்கள்.
I have never heard that priest as the mark of being filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதனுடைய அடையாளம் இது என்று எங்கேயுமே பிரசங்கித்ததை நான் கேள்விப்படவில்லை.
Why? Because it involves money.
இது பணம் சம்பந்தப்பட்ட காரியமா?
But it is also a mark of being filled with the Holy Spirit.
இதுவும் அபிஷேகப்பட்டதனுடைய அடையாளம் தானே?
But these are not doctrines.
ஆனால் இவைகளெல்லாம் உபதேசங்கள் அல்ல.
You have to sell everything you have is not a doctrine.
எல்லாவற்றையும் விற்று விட வேண்டும் என்பது
உபதேசம் அல்ல. You must speak in tongues is not a doctrine.
அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்பது உபதேசம் அல்ல.
The history book of what they did.
அவர்கள் என்ன செய்தார்களோ அதை குறித்த சரித்திர சம்பவம் தான் எழுதப்பட்டிருக்கிறது.
Paul shaved his head.
பவுல் தன்னுடைய தலையை சிறைத்தான்.
You read that later on in Acts 21.
அப்போஸ்தலர் 21 அதை குறித்து வாசிக்கிறோம்.
What does that prove?
அது எதையும் நிரூபிக்கிறது?
It doesn't prove anything.
அது எதையும் நிரூபிப்பதில்லை.
Paul circumcised Timothy you read in Acts 16.
அப்போஸ்தலர் 16 தீமோத்தேயுவுக்கு விருத்தசேதனம் செய்து வைத்தான் பவுல்
என்று.
அது எதை நிரூபிக்கிறது? ஒன்றுமில்லை.
Paul shouted at the high priest.
பிரதான ஆசாரியனை சத்தம் போட்டான்
பார். Don't get doctrines out of the acts of the apostles.
ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து உபதேசங்களை நீங்கள்
ஆக வேண்டும். Get a doctrine, you must go to the epistles.
உபதேசம் வேண்டுமானால் நீங்கள் நிருபங்களுக்கு போக வேண்டும்.
And there, what is the mark of being filled with the Holy Spirit in the epistles?
நிருபங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு அடையாளம் என்ன?
Here, turn to Romans 5:5.
ரோமர் 5:5 வாசியுங்கள்.
When the Holy Spirit is poured out into our hearts and floods our hearts.
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்படும் பொழுது,
you know what happens?
என்ன நடக்கிறது தெரியுமா?
Our hearts are filled with the love of God.
நம்முடைய இதயமானது தேவ அன்பினாலே நிறைகிறது.
Our whole heart begins to love God with all our heart.
நம்முடைய முழு இதயமும் தேவனை முழுமையாக நேசிக்க
ஆரம்பிக்கிறது. And we begin to love others as we love ourselves.
நாம் நம்மை நாமே நேசிப்பது போல மற்றவர்களிடத்தில்
நேசிப்போம். The love of Christ.
கிறிஸ்துவின் அன்பினாலே.
So to be filled with the Holy Spirit is to be filled with God's love.
அது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவது என்பது தேவ அன்பினாலே நிரப்பப்படுவதாகும்.
I wish in the last 100 years people had emphasized Romans 5:5. Instead of Acts 2:4.
அப்போஸ்தல நடபடி 2:4க்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் ரோமர் 5:5க்கு கடந்த நூற்றாண்டுகளிலே முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் நலமாயிருக்கும் என்று நம்புகிறது.
Baptism in the Holy Spirit may have produced better results.
பரிசுத்தாவின் அபிஷேகம் நல்ல விளைவுகளை உண்டாக்கியிருந்திருக்கும்.
Jesus came to manifest the love of God.
தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாக இயேசு வந்தார்.
He was filled with the Holy Spirit.
அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்.
He never spoke in tongues.
அவர் அந்நிய பாஷை பேசவில்லை.
But he overcame temptation.
அவர் சோதனையை ஜெயித்தார்.
And he humbled himself.
தன்னைத்தானே
தாழ்த்தினார். And he loved people.
அவர் ஜனங்களை நேசித்தார்.
That is a mark of being filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் அபிஷேகமித்தால் நிரப்பப்படுகிறது.
அதுதான். The Holy Spirit is the spirit of Jesus Christ.
என்றால் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின்
ஆவியானவர். That is the same spirit that motivated and propelled Jesus in his life.
இயேசு கிறிஸ்துவை உந்தி தள்ளிய அதே ஆவி
comes and floods my heart.
வந்து என்னை நிரப்புகிறது.
The love of God.
தேவ அன்பு
makes me serve others.
மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய
உதவுகிறது. Makes me have compassion on the sick.
வியாதியஸ்தர்கள் மேல்
மனதிற்கு on the hungry.
பசியுள்ளவர்களை மனதிற்கு
especially compassion on those who are not getting teaching.
குறிப்பாக நல்ல போதனை கிடைக்காதவர்களை பார்த்து மனதுருகிறது.
And those who are like sheep without a shepherd.
மேய்ப்பர் இல்லாத மந்தையை போல இருக்கிறவர்களை பார்த்து மனதுருகிறேன்.
And does not seek anything in return.
அதற்கு மாறுதரமாக தனக்கென்று ஒன்றை தேடாமல்
இருக்கிற love that forgives and forgives and forgives and forgives.
மன்னித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அன்பு.
You know, I thought about the love of God.
தேவனை குறித்து நான் சிந்தித்து
பார்த்தேன். God's own nature.
தேவனுடைய சொந்த சுபாவம்.
Supposing you were to take a trip to heaven for half an hour.
அரை மணி நேரம் நீங்கள் பரலோகத்துக்கு போய் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
And just listen to some of the prayers that are coming to God for half an hour from different parts of the earth.
அரை மணி நேரம் பூமியின் பல பகுதிகளிலிருந்து தேவனுடைய வரக்கூடிய ஜெபங்களை நீங்கள் கவனித்து
பாருங்கள். His children.
தம்முடைய பிள்ளையிலிருந்து வரக்கூடிய
ஜெபம். The earth.
பூமி முழுவதுமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பாருங்கள்.
Just picture that you are going to heaven for half an hour.
நீங்கள் அரை மணி நேரம் பரலோகத்தில் இருக்கிறது போல கற்பனை செய்து
கொள்ளுங்கள். You are listening to God, listening to all the prayers coming up from the earth.
பூமியிலிருந்து அங்கே தேவன் பூமியிலிருந்து வரக்கூடிய ஜெபங்களை தேவன் பரலோகத்திலிருந்து கேட்டுக்கொண்டே.
You know what many of the prayers will be from God's sincere children.
தேவனுடைய உண்மையான பிள்ளைகளிடத்திலிருந்து அவரிடத்துக்கு வரக்கூடிய அநேக ஜெபங்கள் எப்படி தெரியுமா?
I'm sorry, I've sinned again, please forgive me.
ஆண்டவரே மீண்டும் பாவம் செய்து விட்டேன்,
என்னை மன்னியும்.
And
before he's finished, another person.
அதை முடிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் ஜெபிக்கிறார்.
Please forgive me.
ஆண்டவரே என்னை
மன்னியுங்க. Lord, I confess my sin.
ஆண்டவரே பாவம்
மன்னியுங்க. Lord, I slipped up.
இன்னொரு ஒரு நான்
விழுந்துட்டேன்,
என்னை மன்னியுங்க. என்னை மன்னியுங்க
ஆண்டவரே, என்னை மன்னியுங்க ஆண்டவரே. Half an hour you'll be seeing God forgiving, 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 forgiving constantly.
தொடர்ந்து மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். மன்னித்தாயிற்று.
If you stayed there 24 hours, that's what you would be seeing.
24 மணி நேரமும் அங்கே இருந்தால் இதை தான் பார்ப்பீர்கள்.
And when I ask God to fill me with his Holy Spirit,
அவருடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்ப நான் தேவனிடத்தில்
கேட்கிறேன். His nature,
அவருடைய குணாதிசயத்தை எனக்கு தாரும்.
You know what it means?
அதனுடைய பொருள் என்ன?
People all around me will do wrong to me.
என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எனக்கு தவறு செய்வார்கள்.
They say forgive me.
அவர்கள் என்னை பார்த்து மன்னிச்சிருங்க பிரதர் என்று கேட்பார்.
Forgiven,
forgiven.
God never tells anybody, okay, I'll think about it and tell you tomorrow.
நான் உன்னுடைய ஜெபத்தை மனதிலே வைத்துக் கொள்கிறேன், நாளைக்கு உன்னுடைய பதிலை சொல்கிறேன் என்று
சொல்லுவதில்லை.
உடனடியாக.
Immediately forgiven, forgiven.
உடனடியாக மன்னித்தாயிற்று, மன்னித்தாயிற்று, மன்னித்தாயிற்று.
And I say, Lord, I want to be like that.
ஆண்டவரே நானும் அது போல இருக்க விரும்புகிறேன்.
As soon as a person sins, I want to forgive him.
எனக்கு விரோதமாக ஒருவன் தவறு செய்த உடனே மன்னிப்பு.
He may not even ask for it.
அவன் அந்த மன்னிப்பை கேட்க கூட மாட்டான்.
He doesn't know.
அவனுக்கு தெரியாது.
He probably doesn't have light that this is a serious sin.
இது ஒரு கொடூரமான பாவம்
என்பதற்கு
வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறான், மன்னிக்கிறேன்.
I've got light on it.
எனக்கு அதை குறித்து எழுத
முடியாது. Light on it.
அவனுக்கு அது வெளிச்சம் இல்லை.
You know, when we love other people,
நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது,
we recognize that we may have light on something which they don't have.
அவர்களுக்கு இல்லாத ஒரு வெளிச்சம் நமக்கு ஒரு இருக்கலாம்.
You know, when a little baby,
ஒரு சிறு குழந்தை,
wets his bed,
தன்னுடைய படுக்கையிலே சிறுநீர் கழித்து
விடுகிறது, spoils the floor,
தரையிலே அது அசிங்கம் செய்து
விடுகிறது,
அல்லது ஆடையை அசிங்கம் செய்து விடுகிறது.
What does the mother say?
தாய் என்ன செய்கிறாள்?
That little 6-month-old baby,
6 மாத குழந்தை,
can't even walk,
அது நடக்க கூட தெரியாது.
The mother doesn't say, don't you know what you're doing? Don't you know what a lot of hard work you're giving me?
No.
What
does the
mother say?
This
child doesn't know what it's doing.
It's
my duty to clean
it.
God has given me that responsibility.
And
if you're like that,
why
does a mother take that attitude to the child?
Because
she loves that child and says, this child doesn't
know.
That is the attitude we also take towards other people who sin against us.
Who make
life inconvenient for us in some
way. We say they
don't know.
We
can forgive.
And
we can be good. We can help where we can.
You know, once
somebody came to Jesus and said, who's my neighbor?
எனக்கு பிறன் யார் என்று ஒருவன்
இயேசு கிறிஸ்து கேட்டார். And Jesus told the story of the man who was lying on the roadside beaten up.
அங்கே ரோட்டிலே ஒரு மனிதன் கிடந்து அடிக்கப்பட்டு குற்றராய் கிடக்கிற மனிதனை பற்றி
சொன்னார். And he said a priest and a Levite went by and did nothing for him.
ஒரு ஆசாரியனும் ஒரு லேவியனும் அவனை பார்த்து பக்கமாய் விலகி
சென்றார்கள்.
அவனை உதைக்கவில்லை.
They just ignored him.
அவனை கண்டும் காணாமல் போய்விட்டார்.
And a Samaritan came and picked him up.
ஒரு சமாரியன் வந்து அவனை தூக்கி எடுத்தான்.
Took him and got him treated.
அவனை கொண்டு போய் அவனுக்கு சிகிச்சை கொடுத்தான்.
So what did he do?
அவன் என்ன செய்தான்?
He didn't preach to him.
அவனுக்கு போய் பிரசங்கம் பண்ணவில்லை.
He helped someone who was in need.
தேவையில் உள்ள ஒருவனுக்கு உதவி செய்தான்.
And Jesus said, that's what it means to love your neighbor.
இதுதான் பிறனை நேசிப்பது என்ற பொருள்.
To have an attitude of love and helpfulness towards other people who are in need.
தேவையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை.
Not to be selfish and think of your convenience and your time.
எப்பொழுது பார்த்தாலும் உன்னுடைய சொகுசு, உன்னுடைய நேரம், உன்னுடைய வசதி இதை பார்ப்பதல்ல.
We don't have this love.
நமக்கு அந்த அன்பு இல்லை.
We are selfish creatures.
நாம் சுயநலம் உள்ளவர்களாக
இருக்கோம். There's only one way to have this love of Jesus.
இந்த இயேசுவின் அன்பை பெறுவதற்கு ஒரே ஒன்று வழிதான்.
God to fill us with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியாலே என்னை நிரப்பும் என்று தேவனுடைய
His love has to come and flood our hearts.
அவருடைய அன்பு நம்முடைய உள்ளங்களை நிரப்பி
வேண்டும். That's what it says in Romans 5:5.
இதை தான் ரோமர் 5:5-ல் வாசிக்கிறோம்.
Why don't you pray for that just now?
ஏன் இப்பொழுதே அந்த அபிஷேகத்துக்காக ஜெபிக்க கூடாது?
You bow your heads right now.
இப்பொழுதே உன்னுடைய தலையை வணங்கு.
And say, Lord,
ஆண்டவரே என்று கேள்.
I want you to fill my heart with this love that Jesus had.
Yesu kirunda inda anbirale ini nirappa mudiyadhu.
Towards all people.
Ella janam
first of all in my home.
Mudhalavu enudaiya veetil.
Towards all the members of my home.
Inda kudumbathin ella nabargalukkum.
My neighbors.
Piragu enudaiya ayalangal.
In my church.
Enudaiya sabaiyil ullavargal.
I want to be flooded with the love of God.
Devudaiya anbinale naan nirappapada virumbugiren.
Thank you, Lord.
Nandri aandavare.
Amen.
Amen.
God bless you.
Devungalai aashirvadipaaraga.